அத்தியாயம் 2. எல்லோரும் இன்புற்றிருப்பது எப்போது? நடராஜன் சின்ன வயதில் மாமாவோடு லண்டனிலேயே தங்கி படித்து அங்கேயே விமான ஓட்டி பயிற்சி கூட கற்றுக்கொண்டிருந்தவன். விமானங்களை கடல் தாண்டி ஓட்டி வருவது முதலில் அவளுக்கு எல்லோரையும் போல ஆச்சரியமாகத்தான் இருந்தது. விமானம் ஓட்டுவது சிரமமல்ல, ஆனால் தண்ணீரில் அதை இறக்கி படகு போல ஓட்டுவதுதான் சிரமம் என்பான் அவன். ஏர்போர்ட் என்று கூறப்படும் அந்த படகு விமானத்தில் 3 வருடங்களுக்கு முன்பு தில்லி வருவதற்காக ஒரே ஒரு முறை லண்டனில் இருந்து தந்தையுடன் கல்கத்தா பயணம் செய்தது அவள் வாழ்க்கையில் ஒரு மயிர்கூச்செறியும் அனுபவமாகத்தான் கருதினாள். விமானப்படகில் லண்டனில் இருந்து கல்கத்தா மொத்தம் 5 நாள் பயணம். பாரிஸிலும் கெய்ரோவிலும் டெஹ்ரானிலும் கராச்சியிலும் தங்கிவிட்டு அதன் பின் கல்கத்தாவில் ஹூப்ளி நதியில் அந்த விமானத்தை இறக்குவார்கள். ஆகாயத்தில் பறந்த அந்த விமானத்தை மிக லாவகமாக தண்ணீரில் இறக்கி படகு போல நடத்தி அதனை கரையருகே கொண்டு வந்து தரையில் கால் பதித்தால்தான் போன உயிரே திரும்பி வரும். அதே விமானம் மறுபடியும் கிளம்பி சிங்கப்பூர் செல்லும் என்பதும் அதன் பின்னர் அங்கிருந்து ஆஸ்திரேலியா கான்ஃபெர்ரா நகர் வரை நீண்ட பயணம் மேற்கொள்வதும் அவளுக்கு தெரியும்தான். எத்தனைதான் குறைந்த நாட்களில் உலகை சுற்றலாம் என்றாலும் அபாயகரமானதாகவே இந்த பயணத்தை கணித்தாள் அவள். அப்படிப்பட்ட விமானப்படகில் நடராஜன் பயிற்சி பெற்று உதவி விமானியாகி பின்னர் 3 வருடங்களுக்கு முன்புதான் விமானியாக பதவி உயர்வு பெற்றாலும் பாழும் உலகமகா யுத்தம் இந்த விமான பயணங்களை அறவே நிறுத்திவிட்டது. அத்துடன் அத்தனை விமானங்களும் தற்சமயம் யுத்தத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதால் அவைகளை இயக்கும் விமானிகளின் உயிருக்கு எந்த நேரமும் ஆபத்து என்பதும் சர்வசகஜமே. 1000கணக்கில் ஐரோப்பாவிலும் ஜப்பானிலும் இந்த யுத்தத்துக்காக சிறிய ரக விமானங்கள் தயார் செய்யப்படுவதும் அவை அனைத்தும் ஐரோப்பா நகரங்களின் மீது குண்டு வீச பயன்படுத்தப்படுவதும் அதே வேகத்தில் வெகு எளிதாக அவை தரையிலிருந்து வீசப்படும் குண்டுகளால் வானத்திலேயே தகர்க்கப்படுவதும் எத்தனையோ விமானிகள் கோரமாக வானத்தில் வெடித்து சிதற வைக்கப்படுவதும் அவளும் அறிந்ததுதான். நினைத்தாலே நடுங்குவாளும் கூட. இப்போதெல்லாம் நீரில் இறங்காமல் தரையில் விமானங்கள் இறக்கப்படுவது நல்லதுக்குத்தான் என்றாலும் பைலட்டுகளின் உயிருக்கு ஆபத்து என்பது இந்த யுத்த விமானங்களில் மிக அதிகம்தான். இன்னொன்றும் தற்சமயம் பெருகி வருகிறது. பெரிய கப்பல்களில் விமானத்தளத்தை நிறுத்தி அங்கே இருந்து விமானங்களை இயக்கி எதிரி நாடுகளின் மீது குண்டு போட்டு வருவது வழக்கமாகிவிட்டது. சமீபத்தில் இப்படி 70 ஜப்பான் விமானங்கள் கூட்டமாக வந்து கொழும்பு மீது குண்டு போட்டபோது ஜப்பானின் 54 விமானங்களை பிரிட்டிஷ் குண்டு போட்டு வானத்தில் சிதறடித்ததை மிக பெருமையாக பேசினார்கள். ஆனாலும் எந்த நாடு யார் மீது குண்டு போட்டாலும் அதில் நாசமாவது என்பது சாதாரண ஜனங்களே என்பதால் அவள் கவலை அதிகம் அடைந்தாள். 3 வருடங்கள் முன்பு லண்டனில் இருந்து தான் பயணப்படும் சமயத்தில் கூட ஜெர்மன் விமானங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது லண்டன் மீது குண்டு போட்டு லண்டன் நகரை பீதியில் ஆழ்த்திக் கொண்டே இருந்ததுதானே. அத்துடன் பயணிகள் விமானங்களை ஓட்டுபவர்கள் யுத்த காலத்தில் அந்தந்த காலனி தேசத்து விமானப்படையில் கட்டாயம் சேர்ந்து அவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் லண்டன் அரசாங்கம் ஆணை பிறப்பித்துள்ளதால் அந்த உத்தரவு நடராஜனுக்கும் பொருந்தும் என்பதை உணர்ந்ததால் நடராஜனை பற்றி ஏகப்பட்ட கவலை இருந்தது அவளுக்கு. அதன் காரணமாக மெட்ராஸ் விமானப்படை தளத்துக்கு அவன் மாற்றப்பட்டதும் தற்போதைக்கு நல்லதுக்குத்தான் என்றாலும் எந்த நேரமானாலும் அவன் விமானமேற கட்டளை வரலாம் என்பதால் அவள் அங்கிருந்து ஒவ்வொரு நாளும் அவனை பற்றி கவலைப்படத்தான் செய்தாள். லண்டன் கலாச்சாரம் அப்படியே இவனை மாற்றிவிட்டது என்று அவளுக்கு தெரியும். கஷ்டப்பட்டு ஆங்கிலேயர் பேசுவது போல இங்கிலீஷையும் அதே விதத்தில் பேச கற்றுக்கொண்டான். ஃப்ளையிங் பள்ளியில் இருக்கும் புகழ்பெற்ற ஏரோ கிளப்பில் மாலை நேரத்தில் அடிக்கடி சென்று ஆங்கில நண்பர்களுடன் பொழுதுபோக்குவதும் விமானம் பற்றிய புதிய புதிய செய்திகளோடு அரசியலும் குறிப்பாக ராஜா பற்றியும் அவர்தம் குமாரத்திகள் இருவரை பற்றியும் நிறைய வம்புகள் பேசுவதை கேட்டுவிட்டு அதை அப்படியே கல்யாணியிடம் பகிர்ந்து கொள்வதும் உண்டு. யுத்த காலத்திலும் இந்த மக்களுக்கு இந்த ராஜகுடும்பத்து வம்புகள் அதிகம் தேவை என்று கிண்டலோடு சொல்லுவான். லண்டனில் எப்போதுமே ராஜகுடும்பத்து வம்புகள் சகஜமான விஷயம்தானே என்று அவளும் பதிலுக்குச் சொல்லுவாள். அந்த ஏரோ கிளப்பில் அவர்கள் இரவில் ஆடும் நடனமும் பாடலும் நன்றாகவே ரசித்து, ஒரு முறை கல்யாணிக்கு அந்த ஆங்கிலப் பாடலை அவர்கள் பாடுவது போலவே ஏதோ மாறுபட்ட குரலில் பாடிக்காட்டினான். இவள் அதை கேட்டு சிரித்துவிட்டு, இந்த பாடல்கள் எல்லாம் நம் ஊர் கர்நாடக சங்கீதத்துக்கு ஈடாகுமோ என்று கேள்வி கேட்டு தியாகராஜர் கீர்த்தனை பாடல் ஒன்றை பாடி அவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாள். அப்பாவுக்கு தெரியாமல் சிகரெட் பிடிப்பான், போகட்டும், குளிர்தாங்காமல் பிடிக்கிறானோ என்னவோ என்றுதான் நினைத்தாள். அதே சமயம் இந்த நாட்டில் வருடத்தில் முக்கால்வாசி நாட்கள் குளிர்காலம்தானே என மதுப்பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது என வெளிப்படையாகவே அவனுக்கு அறிவுரை கூறுவாள். அவள் பயம் அவளுக்கு இந்த கிளப்பின் வழக்கம் பற்றி தன் அப்பா அவ்வப்போது எச்சரிக்கையாக சொல்வார். இங்கிலீஷ்கார செல்வந்தர்கள் தங்கள் வாழ்க்கையின் பல விஷயங்களை இங்குதான் முடிவெடுத்து செயல்படுத்துவார்கள் என்று சொல்வார். இங்கிலீஷ்காரர்கள் வாழ்க்கையை நன்றாக ரசிப்பவர்கள். வாழ்க்கை முழுவதும் இன்பமயமாக வசதியோடு இருப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வார்களம்மா. கவர்ச்சி காட்டி மற்ற இனத்து மக்களை மதிக்காமல் அடிமை போல ஆட்டுவிப்பார்களம்மா. இவர்களது வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? வார இறுதிக்காக ஆளாய் பறப்பார்கள். வார இறுதியில் வரும் இரண்டு நாட்கள் பூராவும் கொண்டாட்டம்தான். மது என்ற விஷம் அப்போதெல்லாம் அவர்கள் உயிர் மூச்சில் அப்படியே வெளிவந்து ஆகாயமெல்லாம் பரவும் நம் போதாத காலம் இவர்களிடம் அடிமையாக வாழ்கிறோம் என்று நொந்து போய் சொல்வார். மது குடிப்பது நம்மவர்கள் அடிக்கடி குடிக்கும் காஃபி போல அவர்களுக்கு என்று கல்யாணிக்கும் தெரியும். அவள் படித்த கல்லூரியிலேயே இளைஞர்கள் மத்தியில் சகஜமான குடிநீராக தண்ணீரை விட பீர் பானம்தான் அதிகம் என்பதும் அவள் நேரடியாக பார்த்ததுதான். ஆண் பெண் வித்தியாசமின்றி வயது கூட வித்தியாசமில்லாமல் பருவ காலத்தில் சீசாவை கையில் பிடித்து கொண்டு பருகும் அவர்கள் நிலை பரிதாபமாகத்தான் கல்யாணிக்குப்படும். ஒரு முறை லார்ட்ஸ் மைதானத்தில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போட்டிக்கு அப்பாவுடன் சென்றபோது, அந்த மைதானத்தில் ஆடப்படும் விளையாட்டை பார்க்கும் கூட்டத்தை விட அங்கே கடைவிரித்த பீர் ஸ்டால்களில் உள்ள அதிகமான கூட்டத்தைக் கண்டு அதிசயித்தாள். இருந்தாலும் கவர்ச்சியைக் கண்டு மயங்கும் நடராஜனுக்கு இந்த பழக்கம் வந்துவிடக்கூடாது என்பதில் கவலை அதிகம் அவளுக்கு. இதுவரை அப்படிப்பட்ட கெட்ட பழக்கம் அவனிடம் வரவில்லை என்பதில் மகிழ்ச்சிதான். ஆனால் அந்த வெள்ளைக்கார கும்பலோடு பழகி நம் ஊர் கலாச்சாரத்தை அவன் இழக்கக்கூடாது என்பதில் அவள் குறியாக இருந்தாள். அதனால் லண்டனில் அவன் அருகே இருக்கும் போதெல்லாம் லலிதா சஹஸ்ரநாம ஸ்லோகத்தை கத்தி படித்துக் கொண்டே இருப்பாள். வேண்டுமென்றே அவன் காதில் அந்த ஸ்லோகம் விழ வேண்டும் என்று திருவாசகத்தை ராகத்தோடு அழகாக பாடுவாள். கொஞ்சம் ஸ்ருதியை உயர்த்தியே அவன் கேட்க வேண்டுமென்றேதான் பாடுவாள். கேள்வி ஞானம் மிக முக்கியமானது என்பது அவளுக்கு தெரியும். அவளின் அழகான இனிய குரலில் இவையெல்லாம் கேட்க கேட்க அவை அவன் மனதில் பதிய வேண்டும் என தனக்குள் சொல்லிக் கொள்வாள். அது உண்மைதான் என்பதையும் கணேசன் மாமா ஒரு நாள் ஆச்சரியமாக இவளிடம் சொன்னார். உனக்கு தெரியுமா, கடவுள் நம்பிக்கைதான் இல்லையே தவிர நீ பாடுற அத்தனை ஸ்தோத்திரத்தையும் அச்சர சுத்தமா சொல்றான், திருவாசகம் பாடுறாம்மா, சில சமயம் லலிதா சஹஸ்ரநாம வரிகளுக்கு எங்கிட்ட அர்த்தம் கேட்கிறான் என்பார். அவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என்பது அவளுக்கும் பிடிக்கவில்லைதான். அவனை விட்டு பிடிக்க வேண்டும் என்று கணேசன் மாமாவிடம் சொல்லுவாள். ஆனால் கணேசன் மாமா விடமாட்டார் அவனை. விபூதி பூசுடா நட்டு என்கிற கணேசன் மாமா சும்மா அப்படி சொல்லாமல் விபூதி சம்படத்தை கொண்டு வந்து அவன் முன்னேற்றி முழுவதும் பூசிவிட்டு போய்விடுவார். அவர் அங்கிருந்து அகன்றதும் விபூதியை கடகடவென அழித்துவிடும் நடராஜன் மேல் இவளுக்கு கோபம் வரும். கோபம் கவலையாக கூட மாறும். இப்படி நாஸ்திகனாக இருக்கிறானே என்பது போல சில சமயம் பரிதாபமாக கூட பார்ப்பாள். ஆனால் வழக்கப்படி அவன் கண்டுகொள்வதில்லை. ஏதும் பேசாமல் அலட்சியமாக போய்விடுவான். கணேசன் மாமாதான் அதற்கு காரணத்தை சொன்னார். அவன் அப்பாவும் அம்மாவும் இவனுக்கு பூணுல் போடும்போது அம்மா தவறிப்போய் தீபம் அருகில் இருக்க அவள் புடவையில் பற்றிய தீயைக் கண்டு பதறிப்போன அவன் அப்பா முதலில் அம்மாவை காப்பாற்றப் போயிருக்கிறார். இதற்குள் தென்னை ஓலை பந்தலும் பற்றிக்கொள்ள அந்த தீயில் அந்த சிறுவன் உள்ளேயே சிக்கிக் கொண்டாலும் வெகு தைரியமாக தீயின் நடுவே இருந்து கொஞ்சம் கூட தீக்காயம் படாமல் வெளியே வந்தான். அவன் தப்பித்தாலும் அம்மாவை பிடித்த தீயால் அப்பாவும் தீப்பிடித்து இருவரும் அவன் கண்முன்னாலேயே கருகிப்போனார்கள். அவன் சின்ன வயதில் நடந்த இத்துயரம் அவன் மனதில் அப்படியே பதிந்துவிட்டது. இத்தனைக்கும் தீயின் நடுவே இருந்து தைரியமாக வெளிவந்தது தெய்வச் செயல்தான் என்று மற்றவர்கள் சொன்னாலும் அவனால் நம் நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கணேசன் மாமா சொன்னதை சாதாரணமாகத்தான் தன் குழந்தை பருவத்தில் கேட்டிருந்தாலும் போகப்போக அந்த துயரம் அவளையும் வருத்தப்பட வைத்தது. நடராஜன் உண்மையில் திறமையானவன் என்றாலும் ஏனோ ஒரு விதத்தில் அலட்சியமானவன் என்பதையும் தெரிந்து வைத்திருந்தாள். தன் சொந்த தங்கை மகனேயானதால் சின்ன வயதில் இருந்து அப்பா அவன் மீது எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கொண்டார். இதில் வேடிக்கை என்னவென்றால், தன் மகளை தன் மாமனார் வீட்டில் விட்டு வளர்க்கச் செய்தவர் அந்த சமயத்தில் அதே லண்டனில் தன் தங்கை மகனை படிக்க வைத்து பார்த்து கொண்டார். அதனாலோ என்னவோ நடராஜனுக்கு அப்பா என்றால் அதீத மரியாதை உண்டு. அதேபோல இவள் அடிக்கடி போய் அவனை சீண்டினாலும் ஏதாவது அறிவுரை சொன்னாலும் அவன் பொறுத்து கொள்வான், ஒரு வார்த்தை கடிந்து கொள்ள மாட்டான். இனியவன் மனதுக்கு கூடத்தான். மனதில் அவனை பற்றிய இனிய நினைவுகள் இருந்தாலும் கல்யாணிக்கு அந்த 10 வருடம் முன்பு ஊரில் நடந்த நினைவுகள் திரும்ப வரும்.